Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
कोई एक को भी शांति नहीं है. क्यों? कि न बाप को जानते हैं, न अपन को फिर जानते हैं, न अपने को ऐसे जानते हैं कि मैं आत्मा हूं और ये मेरा शरीर है, ऑर्गन से इन द्वारा कर्म करना होते हैं और मेरा स्वधर्म शांत है, क्योंकि आत्मा का स्वधर्म शांत है. तो जबकि आत्मा का स्वधर्म शांत है, अहम आत्मा
22/9/2014 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, ஓர் எல்லையற்ற புலமை பரிசிலை பெறுவதற்கு வேறு எவரையும் அன்றி ஒரேயொரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்வதை பயிற்சி செய்யுங்கள். தந்தைக்கு உரியவராகிய பின்னரும் சந்தோஷத்தை அனுபவம் செய்யாதிருப்பதற்கான காரணங்கள் எவை? முதலாவது, முழு ஞானமும் புத்தியில் நிலைத்திருப்பதில்லை. இரண்டாவது, நீங்கள் தந்தையை மிக சரியாக நினைவு செய்வதில்லை. நீங்கள் பாபாவை நினைவு செய்யாததால் மாயை உங்களை ஏமாற்றி விடுகின்றார். இதனாலேயே சந்தோஷம் இருப்பதில்லை. தந்தை உங்களை உலக அதிபதிகளாக்குகின்றார் என்ற போதை குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் இருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். தூய்மை, சந்தோஷம், அமைதி என்ற தந்தையின் ஆஸ்தியினால் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். தாரணைக்கான சாரம். முதலாவது, சிவபாபா எந்த ஆடம்பரமும் இல்லாமல் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்க ஒரு சேவகனாக வருவதை போன்று நீங்களும் அதிகாரிகளாக இருந்த போதும் அவரை போன்று அகங்காரமற்றவர்களாக இருங்கள். தூய்மையாகி பிறரை தூய்மையாக்குகின்ற சேவையை செய்யுங்கள். இரண்டாவது, விநாசத்தின் போது இறை அதிர்ஷ்ட லாபசீட்டை பெற்றுக்கொள்வதற்கு அன்பான புத்தியுடையவராகி நினைவு யாத்திரையில் விரைந்தோடி தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். ஆசீர்வாதம். ஒரே பலம், ஒரே ஆதாரம் என்ற அடிப்படையில் இருப்பதன் மூலம் மாயையை அர்ப்பணிக்க செய்கின்ற சக்தி வாய்ந்த ஓர் ஆத்மா ஆவீர்களாக. ஒரே பலம், ஒரே ஆதாரம் என்பதன் அர்த்தம் சதா சக்திசாலியாக இருப்பதாகும். ஒரே பலம், ஒரே ஆதாரம் இருக்கும் போது உங்களை எவராலும் அசைக்க முடியாது. அத்தகைய ஆத்மாக்களுக்கு முன்னால் மாயை வாடி விடுவதுடன் தன்னை அர்ப்பணித்து விடுகிறாள். மாயை தன்னை அர்ப்பணிக்கும் போது நீங்கள் எப்பொழுதும் வெற்றியாளராகுவீர்கள். ஆகவே வெற்றி எங்கள் பிறப்புரிமை என்ற போதையை எப்பொழுதும் கொண்டிருங்கள். இந்த உரிமையை எவராலும் உங்களிடமிருந்து அபகரிக்க முடியாது. நீங்கள் சக்திகளும் பாண்டவர்களும் என்ற விழிப்புணர்வு உங்கள் இதயத்திலிருந்து வெளித்தோன்றட்டும். ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியாளர்களாகிய நீங்களே வெற்றியாளர்கள். மீண்டும் ஒரு முறை நீங்கள் வெற்றியாளர் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் ஓம் சாந்தி என்பதன் அர்த்தத்தை மிக நன்றாக அறிவீர்கள். நான் ஓர் ஆத்மா, இது எனது சரீரம், இதனை மிக நன்றாக நினைவு செய்யுங்கள். கடவுள் அதாவது ஆத்மாக்களின் தந்தை எங்களுக்கு கற்பிக்கின்றார். முன்னர் நீங்கள் இதனை எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? கிருஷ்ணரே தமக்கு கற்பிக்கின்றார் என்று மக்கள் எண்ணுகின்றார்கள். எவ்வாறாயினும் அவருக்கு பெயரும் வடிவமும் உள்ளது. உங்களுக்கு கற்பிக்கின்றவர் ஒரேயொரு அசரீரியான தந்தையாவார். பரமாத்மா பேசும்போது ஆத்மாக்கள் செவிமடுக்கின்றார்கள். இது புதிய விடயமாகும். விநாசம் நிச்சயமாக இடம்பெறும். விநாசத்தின் போது அன்பான புத்தியை கொண்டவர்களும் அன்பில்லாத புத்தியை கொண்டவர்களும் உள்ளனர். கடவுள் சர்வவியாபி என்றும் அவர் கல்லிலும் கூழாங்கற்களிலும் இருக்கின்றார் என்றும் நீங்கள் முன்னர் கூறினீர்கள். இவை யாவற்றையும் நீங்கள் மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா அழியாதவரும் சரீரம் அழியக்கூடியது என்றும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆத்மா அளவில் பெரியதாகவும் சிறியதாகவும் ஆகுவதில்லை. ஓர் ஆத்மா மிகவும் சின்னஞ்சிறியவராவார். அத்தகைய சின்னஞ்சிறிய ஆத்மா 84 பிறவிகளை எடுத்து தனது முழு பாகத்தையும் நடிக்கின்றார். ஆத்மா சரீரத்தை இயக்குகின்றார். அதில் அதிமேலான தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதால் நீங்களும் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். ஆத்மாவே கற்று ஓர் அந்தஸ்தையும் பெறுகின்றார். ஓர் ஆத்மாவை பார்க்க முடியாது. ஓர் ஆத்மா ஒரு சரீரத்தில் எவ்வாறு பிரவேசித்து வெளியேறுகின்றார் என்பதை காண்பதற்கு பலரும் முயற்சிக்கின்றார்கள். ஆனால் எவ்வாறு என்பதை அவர்களால் கூற முடியாது. ஓர் ஆத்மாவை ஒருவரால் காண நேர்ந்தாலும் அவர் எதனையும் புரிந்து கொள்ள மாட்டார். ஆத்மாவே சரீரத்தில் இருக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். ஓர் ஆத்மா மனித சரீரத்திலிருந்து வேறுபட்டவர். ஓர் ஆத்மா பெரியதாகவோ சிறியதாகவோ ஆகுவதில்லை. சரீரமே சிறியதிலிருந்து பெரியதாகுகின்றது. ஆத்மாவே தூய்மையானவரும் தூய்மையற்றவரும் ஆகுகின்றார். ஆத்மாவே தந்தையை கூவி அழைக்கின்றார். ஓ பாபா, தூய்மையற்ற ஆத்மாக்களை தூய்மையாக்குகின்றவரே வாருங்கள். ஆத்மாக்கள் அனைவரும் மனவாட்டிகள் என்றும் அவரே ஒரேயொரு மனவாளனான ராமர் என்றும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் மனவாளர்கள் என்று மக்கள் கூறுகின்றார்கள். மனவாளன் அனைவருக்குள்ளும் பிரவேசிப்பது சாத்தியமல்ல. பிள்ளையான இந்த ஞானம் அவர்களின் புத்தியில் இருப்பதனால் அவரை அவர்கள் அதிகளவு அவமதிப்பதனாலும் அவர்கள் அதிகளவு பாவங்களை செய்திருப்பதனால் அவர்கள் அவரை அவதூறு செய்கின்றார்கள். அவர்கள் தந்தையை அதிகளவு அவதூறு செய்துள்ளார்கள். குழந்தைகள் எப்பொழுதேனும் தமது தந்தையை அவதூறு செய்வார்களா? எவ்வாறாயினும் இக்காலத்தில் குழந்தைகள் சீரழிந்திருப்பதால் அவர்கள் தமது லௌகீக தந்தையை அவதூறு செய்கின்றார்கள். அவரோ சிவபாபா, எல்லையற்ற தந்தையாவா? ஆத்மாக்களே எல்லையற்ற தந்தையை அவதூறு செய்கின்றார்கள். பாபா, நீங்கள் முதலையிலும் மீனிலும் அவதரிக்கின்றீர்கள். பெண்களை கடத்தினார் என்றும் வெண்ணையை திருடினார் என்றும் அவர்கள் கிருஷ்ணரை அவதூறு செய்துள்ளார்கள். அவருக்கு வெண்ணெயை திருட வேண்டிய அவசியம் என்ன? அவர்களின் புத்தி மிகவும் தமோ பிரதானாகியுள்ளது. நான் வந்து தூய்மையாகுவதற்கு மிகவும் இலகுவான வழியை காட்டுகின்றேன். தந்தை மாத்திரமே சர்வசக்திவான், தூய்மையாக்குபவராவா? சாதுக்களும் புனிதர்களும் சமய நூல்களின் அதிகாரிகள் என கூறுவதை போன்று சங்கராச்சாரியாரும் வேதங்களினதும் சமய நூல்களினதும் அதிகாரியாவா? அவர்கள் அதிகளவு ஆடம்பரமாக உள்ளார்கள். சிவாச்சாரியார் எவ்வித ஆடம்பரமும் அற்றவர். அவர் தன்னுடன் சிஷ்யர்களை வைத்திருப்பதில்லை. சிவபாபா இங்கமர்ந்திருந்து அனைத்து வேதங்களினதும் சமய நூல்களினதும் சாராம்சத்தை பேசுகின்றார். சிவபாபா தனது ஆடம்பரத்தை காட்ட வேண்டுமாயின் அதற்கு முதல் பிரம்மாவின் ஆடம்பரம் இருக்க வேண்டும். ஆனால் இல்லை. தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்கள் சேவகன். தந்தை இவருக்குள் பிரவேசித்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, நீங்கள் தூய்மையற்றவர் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் தூய்மையாகினீர்கள். பின்னர் 84 பிறவிகளின் போது தூய்மையற்றவர்களாகினீர்கள். இவரது வரலாறும் புவியியலும் மீண்டும் இடம்பெறும். அவரே 84 பிறவிகளினூடாக சென்றார். அவருக்கு தமோ பிரதான் ஆகுவதற்கான வழி காட்டப்பட்டுள்ளது. தந்தை மாத்திரமே சர்வசக்திவான். அவர் அனைத்து வேதங்களினதும் சமய நூல்களினதும் சாராம்சத்தை பிரம்மா மூலம் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். படங்களில் அவர்கள் பிரம்மாவை சமய நூல்களுடன் சித்தரித்துள்ளார்கள். ஆனால் உண்மையில் சமய நூல்கள் என்ற கேள்விக்கு இடமில்லை. பாபாவிடமோ இவரிடமோ சமய நூல் இருப்பதில்லை, உங்களிடமும் இருப்பதில்லை. அந்த ஒரே ஒருவர் எப்பொழுதும் உங்களுக்கு புதிய விடயங்களையே கூறுகின்றார். சமய நூல்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்குரியவை என்று உங்களுக்கு தெரியும். நான் சமய நூல்களை கூறுவதில்லை. நான் வாய் வழியாகவே உங்களிடம் பேசுகின்றேன். நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றேன். அது பின்னர் பக்தி மார்க்கத்தில் கீதை என்று பெயரிடப்பட்டது. என்னிடமோ அல்லது உங்களிடமோ கீதை உள்ளதா? இது ஒரு கல்வியாகும். இதில் ஸ்லோகங்கள் போன்ற எந்த கேள்விக்கும் இடமில்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன். தொடர்ந்தும் இவ்வாறே ஒவ்வொரு சக்கரத்திலும் கற்பிக்கின்றேன். நான் அத்தகைய இலகுவான விடயங்களையே விளங்கப்படுத்துகின்றேன். உங்களை ஓர் ஆத்மா என கருதுங்கள். இந்த சரீரம் மண்ணோடு மண்ணாகிவிடும். ஆத்மா அழியாதது. சரீரமோ தொடர்ந்தும் எரிக்கப்படுகின்றது. ஆத்மா ஒரு சரீரத்தை நீக்கி இன்னொன்றை எடுக்கின்றார். தந்தை கூறுகின்றார், நான் ஒரு முறையே வருகின்றேன். மக்கள் சிவராத்திரியை கொண்டாடுகின்றார்கள். ஆனால் அது உண்மையில் சிவ ஜெயந்தி என்றே அழைக்கப்பட வேண்டும். எவ்வாறாயினும் ஜெயந்தி என்றால் தாயின் கருப்பையில் மூலம் பிறப்பு எடுப்பது என்பதாகும். இதனாலேயே சிவராத்திரி என்று அழைக்கப்படுகின்றார்கள். துவாபர கலியுகத்தின் இருளில் அவர்கள் என்னை தேடுகின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அவர் சர்வ வியாபி, ஆகையால் அவர் உங்களுக்குள்ளும் உள்ளார். அவ்வாறாயின் நீங்கள் ஏன் தடுமாறித் திரிகின்றீர்கள்? தேவர்களில் இருந்து நீங்கள் முற்றிலும் அசுர சமுதாயத்தை சேர்ந்தவராகியது போன்றுள்ளது. தேவர்கள் மதுபானம் அருந்துவார்களா? அதே ஆத்மாக்களே வீழ்ந்து பின்னர் அவர்கள் மதுபானம் போன்றவற்றை அருந்த ஆரம்பித்தார்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது இப்பழைய உலகம் நிச்சயமாக அழிக்கப்பட உள்ளது. பழைய உலகில் எண்ணற்ற சமயங்கள் உள்ளன. புதிய உலகில் ஒரே ஒரு தர்மமே உள்ளது. ஒரே ஒரு தர்மத்திலிருந்து இப்பொழுது பல சமயங்கள் உள்ளன. ஆகையால் இப்பொழுது நிச்சயமாக ஒரேயொரு தர்மம் இருக்க வேண்டும். மக்கள் கலியுகம் இன்னமும் 40,000 வருடங்கள் நீடிக்கும் என்று கூறுகின்றார்கள். இதுவே காரிருள் என்று அழைக்கப்படுகின்றது. ஞான சூரியன் உதயமாகும் போது அறியாமை என்ற இருள் அகற்றப்படும். மக்கள் அதிகளவு அறியாமையில் உள்ளனர். ஞான சூரியனும் ஞான கடலுமாகிய தந்தை வரும்போது உங்கள் பக்தி மார்க்கத்தின் அறியாமை முடிவடைகின்றது. தந்தையை தொடர்ந்தும் நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தூய்மையாகுகின்றீர்கள். கலப்படம் அகற்றப்படுகின்றது. இதுவே யோக அக்கினியாகும். காம அக்கினி உங்களை அவலட்சணமாக்குகின்றது. ஆனால் யோக அக்கினி, அதாவது சிவபாபாவின் நினைவு, உங்களை அழகானவராக்குகின்றது. அவர்கள் கிருஷ்ணருக்கு சியாம் சுந்தர், அழகானவரும் அவலட்சணமானவரும் என்று பெயருட்டுள்ள போதும் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரியாதுள்ளனர். தந்தை வந்து அதன் அர்த்தத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். முதன் முதலில் அவர்கள் சத்திய யுகத்தில் மிகவும் அழகாக இருந்தனர். ஆத்மாக்கள் தூய்மையாகவும் அழகாகவும் இருப்பதால் அவர்கள் தூய அழகான சரீரத்தை பெறுகின்றார்கள். அங்கே செல்வம் சொத்து அனைத்தும் புதிதாகவே இருக்கும். புதிய உலகம் பின்னர் பழையதாகுகின்றது. இப்பழைய உலகம் நிச்சயமாக அழிக்கப்பட உள்ளது. விநாசத்திற்கு அதிகளவு ஆயத்தங்கள் செய்யப்படுகின்றன. தமது சொந்த குலத்தையே அழிக்கின்றோம் என்பதை அவர்கள் அறிந்த அளவிற்கு பாரத மக்கள் அறியாதுள்ளார்கள். விஞ்ஞானத்தின் மூலம் தமது சொந்த அழிவை யாரோ தூண்டுகின்றார்கள் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் வைகுந்தம் இருந்தது என்று நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அது அந்த இறைவன் இறைவிகளின் உலகமாக இருந்தது. பாரதமே புராதன தேசமாகும். லக்ஷ்மியும் நாராயணனும் ராஜயோகத்தின் மூலம் அவ்வாறு ஆகினார்கள். தந்தை ஒருவரால் மாத்திரமே இந்த ராஜயோகத்தை கற்பிக்க முடியும். சன்னியாசிகளினால் இதனை கற்பிக்க முடியாது. இக்காலத்தில் பல ஏமாற்றுதல் இடம்பெறுகின்றன. அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பாரதத்தின் புராதன யோகத்தை கற்பிக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். அத்துடன் அவர்கள் முட்டை உண்ணலாம், மதுபானம் அருந்தலாம், நீங்கள் எதுவும் செய்யலாம் என்றும் கூறுகின்றார்கள். அவர்களால் எவ்வாறு ராஜயோகத்தை கற்பிக்க முடியும்? அவர்களால் எவ்வாறு மனிதர்களை தேவர்களாக்க முடியும்? மிகவும் மேன்மையானவராக இருந்த ஆத்மா பின்னர் மறுபிறவிகள் எடுப்பதால் ஆத்மா சத்தோ பிரதானிலிருந்து தமோ பிரதான் ஆகுகின்றார் என்று தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் மீண்டும் ஒரு முறை சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். வேறு சமயங்கள் எதுவும் இங்கில்லை. தந்தை கூறுகின்றார், நரகம் நிச்சயமாக அழிக்கப்பட உள்ளது. இங்கு வந்தவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள். சிவபாபாவின் ஞானத்தை சிறிதளவு செவிமடுத்தாலும் அவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அதன் பின்னர் அவர்கள் எந்தளவிற்கு கற்று தந்தையை எந்தளவிற்கு நினைவு செய்கின்றார்கள் என்பதற்கு ஏற்ப அவர்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். இப்பொழுது இது அனைவருக்கும் விநாசத்திற்கான காலமாகும். விநாசத்தின் போது அன்பான புத்தியை கொண்டவர்கள் தந்தையை தவிர வேறு எவரையும் நினைவு செய்ய மாட்டார்கள். அவர்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோருகின்றார்கள். இதுவே எல்லையற்ற புலமை பரிசில் ஆகும். இதில் நீங்கள் விரைந்தோட வேண்டும். இதுவே இறை அதிர்ஷ்ட லாபம் சீட்டாகும். முதலில் நினைவு இருக்க வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். நீங்கள் அரசர்களுக்கும் அரசிகளும் ஆக வேண்டுமாயின் நீங்கள் பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். பலர் பல பிரஜைகளையும் ஏனையோர் வெகு சிலரையும் உருவாக்குகின்றார்கள். சேவை செய்வதன் மூலமே பிரஜைகள் உருவாக்கப்படுகின்றார்கள். அருங்காட்சிகளிலும் கண்காட்சிகளிலும் சேவை செய்வதன் மூலம் பல பிரஜைகள் உருவாக்கப்படுகின்றார்கள். நீங்கள் இந்த நேரத்தில் கற்கின்றீர்கள். பின்னர் சூரிய வம்சத்திற்குள்ளும் சந்திர வம்சத்திற்குள்ளும் செல்வீர்கள். இதுவே பிராமணர்களாகிய உங்கள் குலமாகும். தந்தை பிராமண குலத்தை தத்தெடுத்து அவர்களுக்கு கற்பிக்கின்றார். தந்தை கூறுகின்றார், நான் ஒரு குலத்தையும் 2 வம்சத்தையும் உருவாக்குகின்றேன். சூரிய வம்ச சக்கரவர்த்திகளும் சக்கரவர்த்தினிகளும் சந்திர வம்சத்தின் அரசர்களும் அரசிகளும் அவர்கள் இரட்டை கிரீடம் அணிந்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அதன் பின்னர் விகாரமுடைய அரசர்கள் ஆட்சி செய்யும் போது அவர்களிடம் ஒளி கிரீடம் இருக்க மாட்டாது. இரட்டை கிரீடம் உள்ளவர்களுக்கே ஆலயங்கள் கட்டி வழிபாடு செய்யப்படுகின்றார்கள். தூய்மையாக இருந்தவர்களின் விக்கிரகங்களின் முன்னிலையில் அவர்கள் தலை வணங்குகின்றார்கள். அவ்விடயங்கள் சத்திய யுகத்தில் இடம்பெறுவதில்லை. அது தூய உலகமாகும். இங்கே தூய்மையற்ற எவரும் இருப்பதில்லை. அது விகாரமற்ற உலகமான சந்தோஷதாமம் என்று அழைக்கப்படுகின்றது. ஆனால் இதுவோ விகாரமான உலகம் என்று அழைக்கப்படுகின்றது. இங்குள்ள ஒருவரேனும் தூய்மையானவர் அல்ல. சன்னியாசிகள் தமது வீட்டையும் குடும்பத்தையும் விட்டு ஓடி விடுகின்றார்கள். கோபிசன் ராஜாவின் உதாரணம் உள்ளது. எந்த மனிதராலும் பிறருக்கு முக்தியை, ஜீவன் முக்தியையோ கொடுக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். நான் மாத்திரமே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவராவேன். நான் வந்து அனைவரையும் தூய்மையாக்குகின்றேன். சிலர் தூய்மையாகி அமைதிதாமத்திற்கும், ஏனையோர் தூய்மையாகி சந்தோஷ உலகிற்கும் செல்வார்கள். இது தூய்மையற்ற துன்ப உலகமாகும். சத்திய யுகத்தில் நோய்கள் போன்றன எதுவும் இருக்க மாட்டாது. நீங்கள் சந்தோஷதாமத்தின் அதிபதிகளாக இருந்தீர்கள். பின்னர் ராவண ராஜ்யத்தின் துன்ப உலகின் அதிபதிகளாகினீர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் எனது சீமத்தை பின்பற்றுவதனால் ஒவ்வொரு சக்கரத்திலும் சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். நீங்கள் புதிய உலக ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். பின்னர் தூய்மையற்ற நரகவாசிகள் ஆகுகின்றீர்கள். தேவர்கள் விகாரமுடையவர்களாகி பாவ பாதையில் வீழ்கின்றார்கள். தந்தை வந்து இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். நான் அதிமங்களகரமான சங்கம யுகத்தில் ஒரு முறை மாத்திரமே வருகின்றேன். நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருவதில்லை. சக்கரத்தின் சங்கம யுகத்தில் மாத்திரமே வருகின்றேன். அல்லாது ஒவ்வொரு யுகத்திலும் அல்ல, சக்கரங்களின் சங்கமத்தின் போதே நான் வருவதற்கான காரணம் என்ன? ஏனெனில் நான் நரகத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றேன். நான் 5000 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்றேன். சில குழந்தைகள் எழுதுகின்றார்கள், பாபா எனக்கு சந்தோஷமோ உற்சாகமோ இல்லை. ஓ உண்மையா? தந்தை உங்களை உலக அதிபதிகளாக்குகின்றார். அத்தகைய தந்தையை நினைவு செய்வதனால் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்வதில்லையா? நீங்கள் அவரை முழுமையாக நினைவு செய்யாததாலேயே உங்களால் சந்தோஷமாக இருக்க முடிவதில்லை. உங்களை தூய்மையற்றவராக்குகின்ற உங்கள் கணவரை நினைவு செய்யும் போது நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றீர்கள். ஆனால் உங்களை இரட்டை கிரீடம் அணிந்தவராகுகின்ற தந்தையை நினைவு செய்யும் போது நீங்கள் சந்தோஷமாக இருப்பதில்லை. நீங்கள் தந்தையின் குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள். இருப்பினும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதில்லை என்று கூறுகின்றீர்கள். உங்கள் புத்தியில் முழு ஞானமும் இல்லை. நீங்கள் என்னை நினைவு செய்யாததாலேயே மாயை உங்களை ஏமாற்றுகின்றார். பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். அவர் உங்களுக்கு ஒவ்வொரு கல்பத்திலும் விளங்கப்படுத்துகின்றார். நான் கல்லு புத்தியை கொண்டவர்களாகிய ஆத்மாக்களை தெய்வீக புத்தியை கொண்டவர்கள் ஆக்குகின்றேன். ஞானம் நிறைந்த தந்தையே வந்து ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் அனைத்தினாலும் நிறைந்துள்ளார். அவர் முற்றிலும் தூய்மையானவரும் அன்பு நிறைந்தவரும் ஆவார். அவரே ஞானக் கடலும் சந்தோஷக் கடலும் அன்புக் கடலும் ஆவார். நீங்கள் இந்த ஆஸ்தியை அத்தகைய தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு ஆகுவதற்காகவே இங்கு வந்துள்ளீர்கள். எவ்வாறாயினும் ஏனைய ஆன்மீக ஒன்று கூடல்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவையாகும். அவர்களுக்கு இலக்கோ லட்சியமோ இல்லை. இது கீதா பாடசாலை என்று அழைக்கப்படுகின்றது. இது வேதங்களுக்கான பாடசாலை அல்ல. நீங்கள் கீதையின் மூலம் சாதாரண மனிதரில் இருந்து நாராயணனாகுகின்றீர்கள். நிச்சயமாக தந்தையே உங்களை அவ்வாறு ஆக்குகின்றார். மனிதர்களால் மனிதர்களை தேவர்களாக்க முடியாது. தந்தை மீண்டும் மீண்டும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்கள் என்று கருதுங்கள். நீங்கள் சரீரங்கள் அல்ல. ஆத்மா கூறுகின்றார், நான் ஒரு சரீரத்தை நீக்கி இன்னொன்றை எடுக்கின்றேன். அச்சா,
மன் பாப் தாத்தா குலபூஷன் சபி பச்சோ ஆஜ குருவார் யாத்கார் குட் மார்னிங்.
இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். ஓம் சாந்தி.